நீ செய்த நன்மைக்கு பதில் என்ன தருவேன், நீ செய்த நன்மைக்கு பதில் என்ன தருவேன், என்னை அல்ல வேறொன்றும் இல்லை, என்னை அல்ல வேறொன்றும் இல்லை, காலையில் துதிக்கிறோம் மாலையிலும் தொழுகிறோம்.
இல்லை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின எங்கள் தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு ஆய் சோதரமையா, எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கய்யா. எங்களுடைய சிந்தனைகள், நினைவுகள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் தேவ ஆவியானவரே நீ சிறைப்படுத்த வேண்டும் என்று மன்றாடு. உங்களுடைய வார்த்தைகள் ஊடாக உம்மை கவனித்து பார்க்க, உம்மை உற்று நோக்கி பார்க்க ஆவியானவரே எங்களுக்கு நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று மன்றாடு. இந்த உலகத்தை பார்த்து 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 சோர்ந்து போன எங்களுக்கு உம்மை நோக்கி பார்த்து 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 பலமடைய, பலத்தின் மேல் பலமடைய கர்த்தருடைய ஆவியானவரே நீர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டும் என்று மன்றாடு. இயேசு நாமத்துக்கு நாவே நாம் எல்லாரும் உட்கார். நீங்க மற்ற ஆண்டோட இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் போன வாரம் ஆண்டவர் நமக்கு சொன்ன பெரிய கட்டளை, The greatest commandment of God, பெரிய கற்பனை குறித்து நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதுல ரெண்டு பக்கம், ஒன்று உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, அதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை, இவைகளை விட பெரிதான கற்பனை வேறு ஒன்றுமில்லை. சொல்ல போனால் இந்த முழு வேதத்தை, த ஹோல் பைபிள், இந்த முழு வேதத்தையும் இந்த ரெண்டு கற்பனைகளுக்குள்ளே அடக்க முடியும். காரியத்தின் கடைத்தொகை இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ளே தேவன் அடக்கிறார். சோ நாம் போன முறை ஒரு வாரம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா எடுக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்தோம். அப்படி நாம் செய்யாவிட்டால் நாம் தேவனுடைய கட்டளைகளை நாம் மீறவளாக இருப்போம். அது மட்டுமல்ல, புதிய ஒரு கட்டளையாக ஆண்டவர் நமக்கு தந்தார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்கின்ற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒருவர் ஒருவர் நாம் ஏன் அன்பு கூற வேண்டும் என்றால் அது ஆண்டவுடைய கட்டளை. நாம் அதை மீற முடியாது. தேவனுடைய கட்டளையை மீறுவதனால் நாம் பாவம் செய்கிறோம், தேவனை துக்கப்படுத்துகிறோம், தேவனுடைய பிரச்சனத்தை நாம் இழக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். அவை நாம் ஒருவன் ஒருவர் நாம் ஏன் அன்பு கூறுவது சொன்னால் அது தேவனுடைய கட்டளை. அவர் நாம் போன நாம் பார்த்தபோது மனிதனுடைய அன்பு மாறும் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் ஒருவர் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம், அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. மட்டுமல்ல, நாம் வெறுக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்களையும் நேசிக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை தந்திருக்கிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்யறது என்ன? உலகத்தில் இருக்கிறவர்களும் அப்படி செய்யறார்கள். அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நம்மை வெறுக்கிறவர்கள் நம்மை விரும்பாதவர்கள் இருக்கத்தான் செய்வார், எல்லாருக்கும் இருக்கிறார். அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதும் அவர்களிடத்திலும் நாம் அன்பு கூறுவதும் தான் ஆண்டவர் நம்மளை தெளிவாக்கிறான். உலக பிரபுரமாக ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம், நம்மை கனம் பண்ண அவரை கனம் பண்ணுவோம், நம்ம வீட்டில் வந்தா அவரை வீட்டுக்கு நாம போவோம், நமக்கு ஒருவர் தந்தா நாம் மற்றவரை திருப்பி கொடுப்போம். இது வேண்டி செய்யும், இது உலகத்துக்குரிய காரியம். ஆனால் ஆண்டவருடைய காரியம் அப்படிப்பட்டதல்ல. நம்ம ஒருக்கிறவர்களை நாம் நேசிக்கணும். உன்னுடைய இதயத்து நினைவுகளுக்கு நீ இடம் கொடுத்து உன்னுடைய விருப்பப்படி நீ வாழ போறியா, அல்லது தேவனுடைய இதயத்தின் விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு பிரியமா வாழ போறியா? யூ கேன் டிசைட் யுவர் செல்ஃப். கைமாறு கருதாமல் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவது. நான் பாவிகளாக இருக்கும்போது தேவனிடத்தில் அன்பு கொண்டேன். நான் பரிசுத்தவான்களாக இருக்கும்போது ஆண்டவனிடத்தில் அன்பு கூறேன். நாம் பாவிகளாக இருந்தபோது, தேவனுக்கு துரோகிகளாக இருந்தபோது தேவனிடத்தில் அன்பு கூறினேன். கைமாறு கருதாத அன்புதான் அகாப்பே அன்பு சொல்வார்கள். மூலமொழி ஒரிஜினல் லாங்குவேஜ். அப்படி நாமும் ஒருவர் உள்ளத்தில் கைமாறு கருதாமல் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்றேன். நாம் ஒருமுறை நாம் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கும் சொல்லி பார்த்தோம். இந்த முறை இந்த இன்றைக்கு நாம் மறுபக்கத்தை நாம் பார்த்து சீக்கிரம் நாம் முடிக்க போறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர். கடந்த முறை நாம் ஒருவர் ஒருவர் அன்பு கூறுவதை பார்த்தோம். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. There are so many people சொல்றார்கள் நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனால் வேதம் சொல்றபடி கிரியைகளினாலே அவர்களை மறுதளிக்கிறார். நீங்க எத்தனையோ பேர் சொல்றார்கள் ஐ லவ் ஜீசஸ். டி ஷர்ட் போடலாம், ஸ்டிக்கரை மாட்டலாம், காருக்கு பின்னால் லேபிள் ஓட்டலாம், வீட்டுல கலண்டர் வச்சிருக்கலாம், படங்களை தொங்க விடலாம், லைட் பூட்டலாம், கண்டிகைகளை கொண்டாடலாம். சோ இது அல்ல ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறது. இவைகள் பாரம்பரியமாகும். இன்றைக்கு நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுறது என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். யோவான் 15:9 யோவான் 15:9 சீக்கிரம்
என்னிடத்தில்
அன்பா இருக்கிறது போல
நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன்.
நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன்.
என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதாவுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்த ரிமைன் இன் மை லவ். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. எனக்கு சில பேர் கொஞ்ச காலம் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருந்து பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போறார். நீ எல்லாரும் அப்படி போயிடக்கூடாது. அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடிவு படிய நாம் நிலைத்திருக்கோம். எல்லாரும் சேர்த்து ஒரு பாட்டு பாடுவோம். அன்பிலே நிலைத்திருங்க.
அன்பிலே நிலைத்திருங்கள் தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள் தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பா உலகை ஆளும் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருங்கள். அன்பால் உலகை ஆளும் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள் தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள் தேவ அன்பிலே.
ஹலோ, பாட்டு இருக்கு அதுக்கு. அதுல
அன்பிற்கு பொறாமை இல்லை, அது ஒருபோதும் தன்னை புகழ்வதில்லை. அன்பிற்கு பொறாமை இல்லை, அது ஒருபோதும் தன்னை புகழ்வதில்லை. அன்போ ஒளிவதில்லை, அன்போ ஒளிவதில்லை. பூரண அன்பிலே பயமில்லை, அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்பிலே
அவர் இருந்து கொண்டு மேலும்
அன்பிலே நிலைத்தீருங்கள், தேவ அன்பிலே நிலைத்தீருங்கள், அன்பிலே நிலைத்தீருங்கள், தேவ அன்பிலே.
சரி, எல்லா சிரமத்தை பாராம ஒரு கழிவு இல்லைங்க தேவசது எல்லாரும் கழிவு இல்லை. வேற சிறத்துல போனா எத்தனைதான் எழும்புறோம், இருக்கிறோம், நடக்கிறோம், எடுக்கிறோம், தூக்குறோம், கதைக்கிறோம், கேட்கிறோம், இல்ல தட் இஸ் ரைட், திஸ் இஸ் சேஞ்ச் ரைட். பொதுவா நம்ம சரீரம் இலகுவானதான் வரும். எத்தனை கண்டு இத்தனையோ கண்டு பிடிப்புகள் எல்லாம் நம்மளோட லைஃப்ல இலகுவாது. லிஸ்ட கண்டுபிடிச்சா பழியில வேற பார்த்தா சரட்டு போய் சர கிழவர், அதான் சரீரத்தில் இருக்க குளத்தோடு முறங்காம இருக்கு. பக்கத்துல கையபடி பாருங்க, பக்கத்துல இருக்காத கொஞ்சம் நெருங்கி வாருங்க, தூரமா போகாதே, கொஞ்சம் கிட்ட வாருங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்க உங்களுக்கு மிகவும் தேவையான ஒருவர். ஹல்லேலூயா, மூத்த பாருங்க, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்து கண்ணு மூடி நல்லா பாடுறதுல பலையாக்க, நான் கண்ணை துறந்து பக்கத்துல ரொம்ப கஷ்டம் இல்ல.
அன்பிலே நிலைத்தீருங்கள், தேவ அன்பிலே நிலைத்தீருங்கள்.
வேற எங்க நிலைக்காதங்க, தேவ அன்பில் நிலைத்திருப்போம்.
தேவ அன்பிலே நிலைத்தீருங்கள், அன்பார் உலகை ஆளும், அன்பார் உலகை ஆளும், ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருங்கள், அன்பிலே நிலை. தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே.
அன்புட ஒரு குணாதிசயம், அது பொறாமைப்படாது. சரிதான், ஆமி சொன்ன உண்மை. நம்ம மனசாட்சியத்தை சொல்லுங்க, நாம எத்தனை காரியங்களும் பொறாமப்படும். நமக்கு பக்கத்துல இருக்க நபர் நம்ம பார்க்கு கொஞ்சம் நல்லா வந்துட்டா ஏதோ விதத்து நமக்கு பொறாமறது இல்ல. ஒரு ஒரு நபரை நம்ம பாராட்டிட்டா உடனே நமக்குள்ள ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். இது மனித சாய் நான் போனவங்க சொன்னேன், நமக்கு தெய்வீக சாயல் வரும். நாம் தேவனுடைய குமாரனை போல மாற வேண்டும் என்பதை தேவன் நம்மை குறித்து வச்சிருக்க பெரிய நோக்கமாக. இந்த உலகத்துல நம்ம வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், சபையில ஆண்டவனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய குமாரனை போல நம்மை மாற்றிருக்க, அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன் குறித்திருக்கிறார். நாம் ரோமர் 8 மையத்துல வாசிக்கிறோம், ஏற்கனவே நம்மளை அப்பங்கள் பண்ணி வச்சிருக்காரு சபையில். எதுக்கு? நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், வருஷத்துக்கு வருஷம், என்னுடைய பழைய சுபாவம், என்னுடைய மனுஷீக தன்மைகள், இதற்குள்ளே இருக்கிற பொறாமை, எரிச்சல்கள், கோபங்கள், பகைகள், வைராக்கியம், இதை விட்டு நீய. சில பேர் சொல்வாங்க, இது செய்யறது இதனுடைய சுபாவம் என்று அதற்குள்ளேயே தங்களை அடக்கி வைக்கிறார். நம்ம சுபாவத்தை நாம் தேவனால மாற்ற முடியாம இல்லை, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. இதை நான் ஏற்றுக்கொள்ள நம்பன் அப்படியே நம்ம பூட்டி வச்சிட கூடாது. இது என்னுடைய சுபாவம், இந்த சுபாவத்தோடு எப்படியாங்க நாம் தேவனை தரிசிக்கிறேன். அப்ப தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வர, ஒரு நாளில இல்லாவிட்டாலும், ஒரு மாதத்துல இல்லாவிட்டாலும், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு 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 வித் ஓபன் ஹார்ட், திறந்த இதயத்தோடு நாம் தேவோட வார்த்தைக்கு விட்டுக் கொடுக்கும் போது தேவ ஆவியம் நமக்குள்ளே கிரிய செய்து நம்முடைய மனுஷ சாயலை மாற்றி தேவ சாயலை நமக்குள்ளே கொண்டு வர. The work is going on in the church by the Holy Spirit. ஆலயத்துல தேவன் நடக்குது, தேவ ஆவியானவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறார். நம்முடைய சுபாவம் மாறும். நேற்று பழைய நண்பர்களெல்லாம் நான் சந்திச்சேன், நரவசலிக்கு இன்னும் மாறல, அப்படியே இருக்கு. அடுத்த நாள் ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்து இன்றைக்கு அவர்களை போல என்னால பேச முடியாது, அவர்கள் சிரிக்கிறதுல என்னால சிரிக்க முடியாது. But they are my friends. But I cannot cooperate with them. So, நம்முடைய பழைய சாயல் மாறும். நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளை, அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இங்கே இருக்கேன் என்று வேதம் சொல்லு. நம்முடைய மனசாட்சி தெரியும் நாம் எப்படி வாழ்றோம். உனக்கு தெரியும் நீ எப்படி இருக்காரு, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன். தேவன் அறிவு அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிற முடியும். யோவான் எழுதுற அவர் அன்புக்கு பொறாமல் அது தன்னை புகழ மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய திருமாப்பா இருக்க தன்னை குறித்து நினைச்சிட்டு இருக்கார், தன்னை குறித்து புளிய கொண்டிருக்கார், தன்னுடைய மேன்மைகளையே கதைச்சு கொண்டிருக்கார். பகைகளையும் கசப்புகளையும் மனதில் தேக்கி வைத்தார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தான். நாம் அன்பில் பூரணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற நாம கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும். நம்ம மனித சாயல் மாறட்டும். இதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவத்தை பரிசுத்தாவியானவருக்குள்ள செய்யட்டும். சரி, ஆமே சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இல்லாவிட்டால் நாம் தேவோட ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நாம் இயேசுவோட பேரை சொல்லலாம், பாட்டு பாடலாம், இவன் ஜெபம் பண்ணலாம், ஒருவரோட ஊழியம் செய்யலாம், ஆனால் இயேசுடைய சாயிரத்துக்குள்ள வர இதை திட்டினாலும் நான் அமைதியாக இருக்கும் பழகணும். மயில் கத்திக்கிற மயில் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக ஆட்டை போல சத்தம் இருந்தார். அன்பில் நாம் பூரணப்படும் வளரணும், டெவலப் பண்ணும். சரியில் ஆமை சொல்லணும், ஒரு அல்லேலூயா சொல்லணும். அப்பதான் நாம் இயேசுவின் சிதறாகும், அவருடைய சாயலை தரித்து கொள்ளும், தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கும். ஹல்லேலூயா, சந்தோஷம், ஒரு அல்லேலூயா சொல்லணும்.
அன்பிற்கு பொறாமை இல்லை, அது ஒரு போதும் தன்னை புகழ்வதில்லை. அன்பிற்கு பொறாமை இல்லை, அது ஒரு போதும் தன்னை புகழ்வதில்லை. அன்போ ஒளிவதில்லை, அன்போ ஒளிவதில்லை. பூரண அன்பிலே பயமில்லை, அன்பிலே நிலை தேறும் காடுக. தேவ அன்பிலே ஓ அன்பிலே நிலை தேறுங்கள், தேவ அன்பிலே நிலை தீருங்கள். அன்பார் உலகை ஆளோ, அன்பார் உலகை ஆளோ, ஆண்டவர் இயேசுவின் நிலை தீருங்கள், அன்பிலே நிலை தீருங்கள். தேவ அன்பிலே நிலை தீருங்கள், அன்பிலே நிலை தீருங்கள். தேவ அன்பிலே நிலை தீருங்கள்.
உலகத்தில் இருக்கிறவர்கள் இதிலாமோ நிலைத்திருக்க பார்க்கிறார், அது நாம் தேவனுடைய அன்புல நிலைத்திறோம். நாம் பாடுறது போல அன்பு ஒழிவது. இந்த உலகத்தில் நாம் காணுற எல்லாம் அழிந்து போவோம், ஒழிந்து போவோம், ஆனால் தேவனுடைய அன்பு ஒளியா. பரலோகத்தில் தேவ அன்பு பூரணமாய் வாசம் பண்ணி அதைத்தான் நாம் சோதரிக்க போறோம். அதுக்காக நீங்க வேலை நடந்துட்டு இருக்கு. புரிப்பா பண்ணப்பட்ட அவருடைய வரி ஆவியன நம்ம ஆயத்தப்படுத்துற அன்பு நாம் பூரணப்படும். இது நாம் பூரப்புறம் பூரண தெய்வீக அன்பு வாசமா இருக்க விசுவாச ஆவி சொல்லும். அல்லேலூயா. அங்க ஒருவர் ஒருவர் நாம் ஒரு மாதிரி பார்க்குமா, ஒரு சிலரோடு மாத்திரம் அன்பா இருக்குமா, எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளை தேவ ஆவினவர் பூர்ணமாய் வாசமா இருக்கும். ஆமி சொல்லும். அல்லேலூயா. ஒரு காரியம் செய்வீங்களா பிரச்சனை பாதி பக்கத்தில் சொல்லுங்க ஐ லவ் யூ சார். சரி யோகா கழிச்சு உங்களுக்கு அது என்ன வந்திருக்கு சார்? ரைட். சோ பிரதான கற்பனை உன் தேவனாகி கட்டிடத்தில் உன் முழு யுத்தத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா. சரி ஒரு வசன வாசிகளே, ஒன்று ஜோவான் மூணாம் அதிகாரம் முதலாவது வசனம். ஒன்று ஜோவான் மூணாம் அதிகாரம் முதலாவது வசனம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதை
நாம் நல்லா கவனிதாவது தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய கருத்து செலுத்தும். தேர் இஸ் சம்திங். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று
அழைக்கப்படுவதனால்
நமக்கு பாராட்டின அன்பு
எவ்வளவு
பெரிதென்று பாருங்களேன். கொஞ்சம் பாருங்களேன்.
உலகம் அவரை அறியாதபடியினாலே
தேவன் நம்மளை பிள்ளைகள் என்று அழைத்தபடியால் அவர் நம்மளே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்களேன். சிந்திச்சு பாருங்க, ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு காலத்திலே நாம் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நமக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நாம் கோயில்களுக்கு போயிருந்தாலும் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். பாவத்துல புரண்டோம், மனம் போல வாழ்ந்தோம், மனம் போல ஜீவித்தோம், தேவனுக்கு துறவிகளாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மேலே அன்பு கூர்ந்து என்னை மன்னித்து நான் இருந்த பிரகாரமாகவே என்னை ஏற்றுக்கொண்டு என் கரைகளை எல்லாம் தன் ரத்தத்தினாலே கழுவி இப்போதோ தன்னுடைய பிள்ளை என்கின்ற புத்திர சுவீகாரத்தை எனக்கு தன் ஐ அம் அ சைல்ட் ஆஃப் காட். வாட் அ பியூட்டிஃபுல் யோசிச்சு பார். நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை. ஒரு ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைத்தபடியால் நம்மேலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெண். ஒரு தகப்பனை பாருங்க, ஒரு அன்பான தகப்பன் தன் பிள்ளைகள் என்ன புல செய்தாலும் பிள்ளைகள் அன்பா இருக்க கண்டிக்கிறார்கள், தேவையான கண்டிக்கிறார்கள். அதுவும் பிள்ளைகள் மேல் அவர்கள் மேல் அன்புதான். பிள்ளைகள் எவ்வளவு தவறை செய்தாலும் பிழையை செய்தாலும் சேதத்தை ஏற்படுத்தினால் நஷ்டத்தை கொண்டு வந்தாலும் கூட தகப்பனுக்கு பிள்ளை மேலே அன்பிருக்கு. இந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் சேதங்கள் எல்லாவற்றையும் இந்த தகப்பன் பொறுத்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிள்ளை மகன் அல்லது மகள் என்கின்ற அந்த அடிப்படை அன்புதான் காரணம். ஒழிய வேற ஒன்றுமில்லை. இன்னைக்கு பிள்ளைகள் செய்கிற சேதத்தையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தகப்பன் கொடுத்துக் கொண்டாலும் இதே காரியத்தை வேறொருவர் உலகத்தில் இருக்கிற இன்னொருவர் செய்தால் தகப்பனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரைட். ஹலோ, சொல்றது பிள்ளைங்க ஆமி சொல்லு. பிள்ளைகள் நஷ்டம் ஏற்படுத்தினாலும் நமக்கு கஷ்டத்தை தினங்களை கொண்டு வந்தாலும் நாம் அவர்களை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஆனாலும் பிள்ளை ஐ லவ் மை சைல்ட். தகப்பன் பிள்ளைகளை தேசி அதன் அடிப்படை என்ன? பிள்ளை என்கின்ற அடிப்படையில் ஏற்படுகிற அன்புதான் காணும். இதே போலதான் நல்ல கவனிக்க ஆண்டவர் நம்மை ரட்சித்ததும் இதுதான் காரணம். நாம் கெட்டு போகாதபடி ஏற்கனவே கெட்டு போயிருந்தோம், தேவனுக்கு தூரமாயிருந்தோம், மனம் போல வாழ்ந்தோம். ஆனா தேவனும் நம்மீத அன்பு கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் என்கிற உரிமை தந்தைக்கு. நான் அதை அடிக்கடி யோசிப்பதுண்டு. உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட இதே நற்செய்தி சுவிசேஷம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுது, அவர்களும் ரட்சிக்கப்படும் தேவ சித்தம் தான். ஆனாலும் ரட்சிக்கப்படும், எல்லோரும் ரட்சிக்கப்படும் தேவ சித்தம் தான். ஆனாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது இல்லையே. அது ஒன்று, உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆமி சொல்ற, இப்ப நீங்களும் நான் யாரு, அவருக்கு பிள்ளைகள். அவர் நாம் செய்கிற தவறுகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் தகப்பன் இல்லையா பொறுத்து கொள்ற. ஆண்டவரே தகப்பனே மன்னியும், மன்னிக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய அன்பை கொடுத்து கொஞ்சம் நாம் பார்க்க போறோம். இதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனால் முடியும் அளவுக்கு நாம் சுருக்கி கருத்தாய் கவனிப்போம். தேவனுடைய அன்பை பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் விளக்கக்கூடிய ரெண்டு சம்பவங்களை நாம் சுருக்கமாய் பார்த்து எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கொடுக்கிறது பார்த்து நாம் முடிக்க போறோம். ரெண்டு காரியத்தை பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலையும் நாம் நிழலாட்டமாய் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒரு காரியம் நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22 ஒன்றிலிருந்து வாசி. ஆதியாகமம் 22 ஒன்றிலிருந்து வாசி.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறைக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக தலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன கலிக்க கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில்
வாசித்த ஒரு அளவுக்கு இந்த சம்பவம் தெரியும். நேரம் சரி, ஆபிரகாம் தன்னுடைய சேஷ்ட புத்திரன் ஏக குமார் ஏக சுதர் 100 பெத்த குமார் மட்டுமல்ல வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த குமார். இது சொல்ல போனா 25 வெயிட் பண்ணி பெற்றெடுத்த குமார். சாராளுக்கு சரீரம் செத்துப்போன நிலைமையினையும் பெற்றெடுத்த குமார். இது மூலமாய் உன் சந்ததி விளங்கும் என்று வாக்கு தத்துவத்தின்படி பெற்ற குமார். ஒரு நாள் ஆபிரகாம் தான் அதை கூப்பிட்டார். ஆபிரகாம் இதோ அடிய உன் குமாரனை எனக்காய் கலிந்து வரலாம். நான் சில நேரத்தில் இதை பார்க்கும் போது என்ன ஆண்டவர் இப்படி கேட்கிறாரு, குமாரனை எனக்காய் கலிடுவாய். ஆனால் அவர்களும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார். குமாரனை எனக்காய் பலியிடுவாயாக என்று சொன்ன போது ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்ல, அவனுக்கு சொல்றதுக்கு அநேக காரியம் இருக்கு. நாம் என்ற பெரிய பட்டியலே போட்டிருப்போம், அப்படி தந்தீங்களே, இப்படி சொன்னீங்களே, இப்படி செய்தீங்களே, அப்படி கேட்கறீங்க. ஆனால் இங்க நான் ஆச்சரியப்பட காரியம் என்றால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை பேசவே குமார் கழுதையில வைத்து போகிறார். தகப்பன் மகன் 3 பிரயாணம் போறார். ஆண்டவர் குறித்த அந்த மலை அங்கேதான் ஆலயத்திலே ஆலயத்தை பிற்பாடு கட்டினார்கள். அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்க அந்த இடம் இன்றைக்கும் இசைவிட கையில இன்னும் பூர்ணமா வரல். 3 பிரயாணத்திலே போகிறார் அந்த மோரியா மலை. அங்கே போன உடனே வேலைக்காரரை பார்த்து அவன் சொல்றான், ஆபிரகாம் இங்க இல்லைங்க, நானும் என் குமாரன் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வரும். இங்க நீங்க ஒரு சிந்திக்கணும், சிலருக்கு தெரியும் சிலருக்கு தேவன் சொல்லிட்டாரு, உன் குமார் எனக்காய் பரியன்று சொன்னதை நிறைவேற்ற குமாரனை கூட்டிட்டு போறான் மேலு மலை. இதுல நின்று வேலைக்காரர் சொல்றான், நீங்க எல்லாம் இதில் நின்றுங்க, நானும் என் குமாரனும் தேவனை பொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆனா தேவன் சொல்லி இருக்கிறாரு, உன் குமாரன் எனக்காய் பலியிடு. இப்ப கத்தியும் எடுத்துட்டு விறகையும் எடுத்துட்டு மேல ஏறி போறான், எதற்காய்? தன் சொந்த குமாரனை பலியிடுவதற்காய். எது அவருடைய வாழ்க்கையில மிகவும் பெருமதியாக கருதப்பட்டதோ, எது எதை எது அவருடைய இருதயத்தில் மிகவும் இடம் பிடித்ததோ, அதை தேவனுக்கு பலியாய் செலுத்துவதற்கு ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மேலே ஏறி போகிறார். அதை போறதுக்கு முன்பாலும் முன்பாகவும் வேலைக்காரப்பட சொல்றாரு, நாங்க போய் திரும்பி வருவோம். ஆனா தேவன் சொல்லியிருக்க எனக்காய் பலியிடு. ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு, நாங்க போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இங்கேதான் நாம் ஆபிரகாம் விசுவாசத்தை பார்க்கக்கூடியதா இருக்கு. என்ன தெரியுமா, தேவன் சொன்னபடி நான் ஈசாக்கை பலியிடுவேன், ஆனாலும் திரும்பவும் அந்த ஈசாக்கை தர தேவனால எனக்கு முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசம். அவன் சொன்னார், தேவன் சொல்றபடி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஈசாக்கை அவன் அழைத்துக் கொண்டு போனாலும், ஆண்டவருக்காக என் குமாரன் பலியிட்டாலும் திரும்பவும் அந்த ஈசாக்கை எனக்கு தர முடியும் என்கின்ற ஒரு தைரியமான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. அவரு அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்கான். ஏன்னா வாக்கு தத்தங்களும் இருக்குது, அதை நிறைவேற்றுவார் என்கின்ற ஒரு பூர்ண விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. சரி, இப்ப கூட்டிட்டு போறான். என்ன சப்ஜெக்ட் கவனி, மேல போயாச்சு. போன உடனே இந்த ஈசாக்குள்ள ஒரு கேள்வி வருது. தகப்பனை பார்த்து அவன் கேட்கிறான், தகப்பனே பலிக்கு விறகு இருக்கு, நெருப்பும் இருக்கு, ஆடு எங்க? சரியான கேள்வி கேட்டா சரியான நேரத்தில் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமில் உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தகப்பன். அவன் என்ன சொல்ற தெரியுமா, மகனே இந்த காரியத்தை குறித்து நீ கொஞ்சம் பேசாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொண்டார். சொல்ல போன ஈசாக்கு இந்த கேள்வி, நீ கேட்கிற கேள்வி சரிதான், ஆனா இது உனக்கு அப்பாற்பட்ட காரியம். நீ கேட்கிற கேள்வி சரிதான், ஆனா இது உனக்கு அப்பாற்பட்ட காரியம். அது தேவன் பார்த்துக் கொள்வார். சொன்ன உடனே ஈசாக்கு அமைதியான். அதுக்கு பிறகு ஏதாவது பேசுறதாக பேச நீங்க பார்க்க முடியாது. சரி, பலிபுடத்தை கட்டுகிற விறகெல்லாம் அடுக்கிற அடுத்த கட்டம் என்ன, ஈசாக்கை கையும் காலும் கட்டி பலிபுடத்தின் மேலே கிடப்பியாது. அடுத்த கட்டம் ஆபிரகாம் கையிலே கத்தி எடுக்கிறார், ஓங்குற அவனை சொந்த குமாரனை பலியிடுவதற்காக கத்தியை ஓங்கி வரும்போதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே நிறுத்த. இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் கடினமான ஒன்று. தன் குமாரனை தன் கையாலே தேவனுக்கு தகன பலியாக ஒப்புக் கொடுக்கிறது மிகவும் கடுமையான ஒரு காரியம். எந்த தகப்பனையும் எடுத்துக்கொள்ள, அதுவும் அவனுக்கு ஒரே பொறான குமார், வாக்குத்தத்தின்படி மிகவும் நேசித்த குமார், தன் சொந்த குமாரனை தன் கையாலே தேவனுக்கு தகன பலியாக ஒப்புக் கொடுக்கிறது ஆபிரகாமுக்கு இலகுவான காரியம். ஆனால் தேவன் மேல வைத்த அன்பு நிமித்தம் தனக்கு கடினமாக இருந்தாலும், தன் சொந்த குமாரனாக இருந்தாலும், தன்னை தன் உள்ளத்தை உடைக்கிற காரியமாக இருந்தாலும், தேவன் மேல வைத்த அன்பு நிமித்தம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து சொன்னபடி அவன் கத்தி எடுக்கிறான் வெட்டுவதற்கு. இந்த காரியம் தேவனுடைய அன்பை நமக்கு நிலநாட்டமாய் காட்டுகிறது. இதை போலதான் தேவன் தன்னுடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்தார். தன் குமாரனாகிய இயேசுவை உனக்காகவும் எனக்காக ஒப்புக் கொடுக்கிறதுக்கு பிதாவுக்கு இலகுவான காரியம் இல்லை. ஒரே புராண குமாரன் என்று வேதம் சொல்றது. இன்னொரு குமாரன் பிதாவுக்கு இருக்கு. ஒரே குமார், ஒரே குமார், ஒரே குமார். அந்த ஒரே புராண குமாரனை உனக்காகவும் எனக்காகவும் தேவன் கையளித்தார். சிலுவையிலே இயேசு இவ்வளவு பாடுபட போறதை ஏற்கனவே பிதாவானவர் அறிந்திருந்தார். இயேசு பட்ட பாடுகள், அடைந்த மரணம் எல்லாமே தேவனுடைய பிதாவின் சித்தம் தான். ஒன்றும் அவருடைய சித்தத்துக்கு புறம்பாக நினைக்க அவருடன் இயேசு ஜெபிக்கிற இல்லையா கடைசி நேரத்திலும், பிதாவே கூடுமான இந்த பாத்திரம் வெளியே விட்டு நீங்களும், ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படி. இந்த பாடுகள் எல்லாம் நான் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பது உம்முடைய சித்தமானால் அதற்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். தன் குமாரன் இவ்வளவு பாடுபடுகிறது பிதாவுக்கு கடினமான ஒன்று, கஷ்டமான ஒன்று தான். ஆனாலும் உன்மேலும் என்மேலும் வைத்த அன்பினால், பிதாவானவர் உன்மேலும் என்மேலும் வைத்த அன்பினால் தன் சொந்த குமாரனை பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தான். இதனை மறக்கக்கூடாது. அவரு நாம் வாசித்தோம், நம் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதுனாலே பிதாவானவர் நம்மேலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாரு. தனக்கு ஒரே புறான குமாரனை பிதா தேவன் கடவுள் ஐயா உன்னையும் என்னையும் நேசிக்கிறதுக்கு அவருக்கு என்ன தேவை இருக்குது? நீயும் நானும் அவருக்கு எம்மாத்திரம்? கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் என்று யோவான் சொல்கிறார். உங்களை விட்டால் இன்னொருவரை உருவாக்க முடியுமே, என்னை விட்டால் இன்னொருவரை உருவாக்க தேவனால முடியுமே. ஆனாலும் கெட்டு போயிருந்த நம்மை தூரே எரிந்து விடாமல், புறம்பே தள்ளி விடாமல், நம்மை வேறே பாத்திரமாக மாட்டி சிருஷ்டித்து உருவாக்கப்பட்ட போது யாக்கோபு, சிருஷ்டிக்கப்பட்ட போது இஸ்ரவேல். நான் துன்மார்க்கனாக இருந்தேன், பாவியாக இருந்தேன், தேவனுக்கு தூரமாக இருந்தேன், ஒரு யாக்கோபை போல இருந்தேன், ஏமாற்றுக்காரனாக இருந்தேன். ஆனால் தேவன் என்னை சந்தித்து என்னை இஸ்ரவேலாக மாற்றியிருக்கிறார். நான் உருவாக்கப்பட்ட விதத்தில் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்து என்னை சிருஷ்டித்து என்னை போல இருந்த என்னை ஆண்டவர் சந்தித்து இஷ்டவேலாக மாற்றிவிட்டார். தேவனுக்கு புரியமானவராக மாற்றிவிட்டார். யாக்கோபின் அக்கிரமங்கள் இனிமேல் நினைக்கப்படுவதில்லை. என்னுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாமல் இருக்கிறார். நான் செய்த பாவங்களை, நீ செய்த பாவங்களை எண்ணாமல் இருக்கிறார். ஏனென்றால் நீயும் நானும் அவருக்கு பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். நீயும் நானும் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் தனக்கு ஒரே போராய் இருந்த பிள்ளையாக இயேசுவை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகவேதான் யோவான் சொன்னாரு, பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. இந்த இந்த பிக்சர்ல நாம் தேவனை பார்க்க 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 இந்த உலக காரியங்கள் நமக்கு அற்பமும் குப்பையுமாக மாறிக்கொண்டே இருக்கும். பாரு, தேவ அன்பை உணர்ந்தவனுக்கு, தேவ அன்பை அறிந்தவனுக்கு, தேவனுடைய அன்புக்கு தன்னை அர்ப்பணித்தவனுக்கு, அல்லது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க தன்னை ஒப்பு கொடுத்தவனுக்கு இந்த உலகம் தருகிற அத்தனை காரியங்களும் அற்பமும் குப்பையுமாக இருக்கும். சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ரிமைன் இன் மீ அண்ட் ஐ வில் ரிமைன் இன் யூ. என்னை நிலைத்திருங்க, நானும் உங்களை நிலைத்திருக்கும். ஆகவே நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும். உன்னையும் என்னையும் பிதாவானவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக இயேசுவை சிலுவையிலே கையளித்தார். அவர் படப்போற ஒரு கட்டம் வந்த போது, இந்த உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேலே கொட்டப்பட்ட போது, இயேசுவே பிதாவை நோக்கி கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டு, இந்த உலகத்தின் பாவம் எல்லாம் உன்னுடைய பாவம், என்னுடைய பாவமும் இயேசு மேல கொட்டப்பட்ட போது ஆண்டவர் இயேசுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. என கருமான தேவன் நம்மேல வைத்த அன்பு, பிதா உண்மையிலே என்மேலே வைத்த அன்பு, தன் சொந்த குமாரனை சிறுவேலே நமக்காய் கையளித்தான். எப்படியாய் ஆபிரகாமுக்கு தன் குமாரனை பலியிடுவது எவ்வளவு கடினமான ஒரு காரியமோ, அதே போல பிதாவுக்கும் தன் சொந்த குமாரனை சிலுவையிலே அறைந்து சாபத்துக்கு உள்ளான ஒரு மனிதனை போல, மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் ஸ்தாபிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கும்படி கிறிஸ்து நமக்காய் சாபமானார், பாவமானார். பாவம் அறியாத அவரை உனக்காகவும் எனக்காகவும் பிதாவானவர் பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சாபங்கள் அற்ற அவரை உனக்காக எனக்காக சிலுவையிலே தூக்கப்பட்டார். ஐயா, நீயும் நானும் தூக்கப்படுவது இடத்துல தன் சொந்த குமாரனை தேவன் தூக்கினார், ஆலயத்துக்கு ஒப்பு கொடுத்தார், சிந்தனை கொடுத்தார். அதை இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலக காரியங்களையே நாம் சிந்திச்சு 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 பட் வி பிலீவ் இன் கிரைஸ்ட். நாம் இயேசு நம்புறோம். நான் தான் உன்னுடைய சிருஷ்டிகர், நான் தான் உனக்கு உருக்கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன், நான் தான் உனக்கு வருஷங்களை கூட்டி கொடுத்திருக்க தேவன், நான் தான் நீ சம்பாதிக்கிறதுக்கு சர்வத்திலே பலம் கொடுத்திருக்க தேவன், நான் தான் இந்த பிரகாரமாக உன்னை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்க தேவன். கம் அண்ட் ஃபாலோ மீ. இந்த உலகத்து காரியத்தை ஃபாலோ பண்ணாத, இந்த உலகம் தருகிற காரியங்களை ஃபாலோ பண்ணாத, என்னை பின்பற்று. But there are so many people they believe in Christ but they don't follow Christ. இது பெரிய விஷயம். இதற்கு பக்த கோடிகள் அநேகம், ஆனால் இயேசுவை பின்பற்றுபவர்கள் வெகு குறைவாக இருக்கும். நம்புறதுக்கும் பின்பற்றதுக்கும் பெரிய வித்தியாசம். அவர்தான் இயேசுனாரு, சீஷர் மேக் தம் டிசைபிள். சீஷன் குருவை போல இருக்கும். So we have to become as a disciple of Christ. இயேசுவை சீஷராக நாம் மாறும். இதற்கு முக்கியமான ஒரு காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சரி ஒரு ஆமே சொல்லுங்க. ஆபிரஹாமுக்கு தன் சொந்த குமாரனை பரியிடுவது இலகுவான காரியம் இல்லைதான். ஆனாலும் தேவன் மேல வைத்த அன்பினால் அவன் அதை செய்யக்கூடியதான். இதே போலதான் பிதாவுக்கும் தன் சொந்த குமாரன் ஒரே குமாரனை நமக்காக ஒப்பு கொடுக்குது, சிலுவையிலே சாபமாக பாவமாக ஒப்பு கொடுக்குது. பாவமறியாத அவரை பாவமாக்குவது பிதாவுக்கு இலக்குவான காரியம் இல்லை. ஆனா நீயும் நானும் செய்த பாவத்துக்காய் தன் குமாரனை பாவமாக்கினார். உன்னையும் என்னையும் பிதாவான தனக்கு பிள்ளையாக மாற்றுவதற்காக தன் ஒரே பேரான பிள்ளையாக இயேசுவை சிறுவனை ஒப்பு கொடுத்தார். நம்பு, ஒப்பு கொடு. ஆண்டவருடைய அன்பிலே இலக்கிற்கு நம்ம நாம் விட்டுக் கொடுக்கும். ஒரு பத்தை இப்படியா பாருங்க, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்த நம்மை பிள்ளைகளாக மாற்றுவதற்காய் தன் ஒரே போரான பிள்ளையாகி இயேசுவை பிதாவான சிறுவனை ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்ம பிள்ளைகள் என்று அழைத்ததுனால் பிதாவான நம்மளே பாராட்ட அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. நான் பார்க்க வேண்டியதை பார்க்கணும், நான் பார்க்கக்கூடாது எல்லாம் பார்க்காதபடியத்தான் உலகத்தை குறித்த அன்பு நமக்குள்ள பெருகிட்டே இருக்கு. நான் புற அதை சொல்றேன். புரிய பாருங்க, சம்பத் பாப்பிச்சுக்கு தேரும். ஜோமான் 15 அதிகாரம் அந்த எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஸ்டோரி தானே. மன்னிக்கலாம், லூக்கா 15 அதிகாரம் 11 பக்கத்திலிருந்து வாசிங்க. ஒரு தவ பண்ணுக்கு ரெண்டு குமார் இருந்தாரு. லூக்கா 15:11.
இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆசையில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களின் கந்திகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது கந்திகள் சிங்குற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, கருத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என் பேர் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதிருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம்
செய்தான். சரி, இருவரும் சவப்பிடத்தில் இருந்து தன் சொத்தையெல்லாம் சேர்த்துக் கொண்டு சும்மா போகல, சொத்தையெல்லாம் சேர்த்து கொண்டு போறான். கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆஸ்தி எல்லாம் அழித்து போச்சிருந்த மனதில் யோசிக்கிறான். ஒரு நாள் வந்து இப்ப ஆஸ்தி எல்லாம் போன போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஆஸ்தி இருக்கும்போது அநேகர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் செலவழியும் போது ஒன்னு முன்ன ஒன்னாக போயிடுவாங்க. இப்ப தம்பி தனியே இருக்கிறார், ஆஸ்தியும் போய் நண்பர்களும் போய் சுகவாயும் போய் எல்லாம் போயிடுச்சு. இப்ப ஒன்னா தனியே இருந்து யோசிக்கிறார். இருக்கிறது அவனுக்கு புத்தி தெரிந்த போது துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க எல்லாரும் பொத்து தெளியாம தான் இருக்க, அவன் புத்தி இருக்கு, ஆனா சரியான புத்தி இருக்கு. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன் எங்கேயோ மயங்கி கிடந்திருக்க. இந்த உலகம் தான் வாழ்வு, அனுபவி ராஜா அனுபவியும் சொல்லி தனக்கு விருப்பமானது எல்லாம் செய்து இஷ்டமான இடங்களுக்கு எல்லாம் போய் அதை செஞ்சு பார்த்தான், இதை செஞ்சு பார்த்தான், அதை வாங்கி பார்த்தான், இதை வாங்கி பார்த்தான், அதை போட்டு பார்த்தான், இதை போட்டு பார்த்தான், அந்த தியேட்டருக்கு போனான், இந்த தியேட்டருக்கு போனான், அந்த இன்டர்நெட்டுக்கு போனான், அதெல்லாம் போனான், இது சொல்லக்கூடாதெல்லாம் போனான். கையில் இருந்த காசெல்லாம் சொல்லி நண்பர்களும் போயிட்டான். இப்ப தம்பி தனியே இருக்கிறார். அவன் குறைவு படப்படுகிறான். ஐயா, குறைவே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த இவன் துன்மார்க்கமா ஜீவனை பண்ணபடியா மனப்போன போன சில பேர் கட்டுப்பாடு கேட்பார். தகப்பனோடு இருந்தாலே அப்ப சொல்லுவாரு, தம்பி அங்க போகாத, மகளை இங்க போகாத, அவர்களோடு கூடாது, இவர்களோடு நடவாது, இந்த இடத்துக்கு போகாது, ஸ்கூல் முடிஞ்ச நேரத்துக்கு வீட்டவா, இரவுல லேட்டா எல்லாம் போகாது, எங்க போறா சொல்லிட்டு போ. அப்படின்னா அப்பா சொல்றாரு, அப்பா சொல்ற. இப்ப மகனுக்கு அவரோட மகளுக்கு விருப்பம் இல்லை, அப்பா என்ன கண்ட்ரோல் பண்றாரு, யூ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை பர்சனல் லைஃப். இப்ப மகன் என்ன சொல்றாரு, அல்ல மகன் என்ன சொல்றாரு, அப்பா எந்த சொந்த வாழ்க்கையில நீங்க தலையிடாரு, நீங்க எனக்கு அப்பா தான், ஒத்துக்கொள்ள. ஆனா எனக்கு ஃப்ரீடம் வேணும், நான் ஸ்கூலுக்கு போறேன், அங்க பாக்குறேன் நிறைய நண்பர்கள், ஸ்கூல்ல ஏராளம் பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் போது அவர்கள் சந்தோஷமா இருக்கிறது போல தோன்றது. ஏன்னா அவர்கள் அந்த டிஸ்கோ போறார்கள், இந்த டிஸ்கோ போறார்கள், லேட்டா வந்தாலும் அம்மா பாக்குறது இல்ல, யாரோட டைம் எடுத்து போன் கேட்டாலும் அம்மா அப்பா என்ன கேட்கறது இல்ல, எந்த இன்டர்நெட்டுக்கு போனாலும் எங்க போறான்னு வந்து பாக்குறது இல்ல, என்ன கண்ட்ரோல் பண்றது இல்ல, எனக்கு புக்கெட் பண்ணி நான் தாராங்க, எனக்கு விற்பாடத்தை நான் போறேன், வீக்கெண்ட் எல்லாம் போய் லேட்டா வரேன், அம்மா என்ன கடவுள். ஆனா இவருக்கு பாக்கல, அவங்க அந்த பிள்ளை பாப்பா அவங்க சந்தோஷமா இருக்கிறது போல தோணுது. இப்ப தம்பி நினைக்கிறாரு, இந்த அப்பாத கட்டுப்பாட்டுக்கு எவ்வளவு நாள் இருக்கிறேன், எனக்கும் செய்வாங்க, நானும் மற்ற பிள்ளைகள் மாறி வாழ. இப்ப தம்பி யோசிக்கிறார், இது இந்த யோசனை ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பல நாட்களா பாக்குறார். மற்ற ஸ்கூல்ல இருக்கிற மற்ற பிள்ளைகள், தனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாம், தன்னை ஏஜி பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க எதை செய்யறாங்க எல்லாம் பார்க்க 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 பார்க்க, நான் இந்த தம்பியை சொல்றத நீங்க ஒரு உங்களை யோசிக்கலாம். இந்த கட்டுக்குள்ள ஒரு போராட்டம், இதை பிள்ளைங்களையும் சொல்ல முடியாது, அப்பாட்ட போய் டைரக்டா கதைக்கலாது, அம்மாக்கு சொல்லலாது, அம்மாக்கு எதை சொன்னாலும் கண்டிப்பா அப்பாட்ட சொல்லுவார், அவர் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அக்காட்டையும் சொல்ல முடியாது, தங்கச்சியும் சொல்ல முடியாது. இது எனக்குள்ள இருக்கிற போராட்டம், தம்பிக்குள்ள இந்த போராட்டம் அநேக நாள். நான் இந்த தம்பியை சொல்றேன் திரும்ப, அநேக நாட்களாக இந்த போராட்டம் இருந்திருந்து ஒரு நாள் விசைப்படாது. என்ன, அப்பாவோடு இருந்த நாட்கள் எனக்கு அழுத்து போய்விட்டது. இப்ப எனக்கு 18 வயசும் ஆக போகுது, இந்த தேசத்துல வெளியில போனா எப்படியும் வாழலாம், என்னை தனியே விடுங்க. சில தம்பி தங்கச்சிமார் அம்மா அப்போடு தான் இருந்தாலும் அவங்க தனியே தான் வாழ்றாங்க, தெரியுமா? வீட்டுல தான் இருக்கிறாங்க, அம்மா அப்பா தான் இருக்காங்க, அப்ப அவங்க தனி குடித்திருந்தாங்க. என்ன சொல்றேன்னா, வீட்டுல சமைக்க சாப்பிடலாம், இல்ல சாப்பிட மாட்டாங்க, தண்ணி எடுத்து போவாங்க, தண்ணி எடுத்து வருவாங்க, தங்களுக்கு விருப்பம் போடுவாங்க, தங்களுக்கு விருப்பம் எடுப்பாங்க, ஒரு தடவை ஒண்ணும் கழிக்கூடாது, பட் வீட்டுல இருப்பாங்க. கட்சியில் அவங்க தங்க விருப்பம் தான் வாழ்றாங்க, ஆனா அம்மா அப்போட இருக்கிறாங்க. வெளியில பாக்குறாங்க, ஓ இந்த பிள்ளை அம்மா அப்பா தான் இருக்குது, அந்த பிக்சரையும் கொடுத்தாச்சு, எந்த விருப்பம், இது டபுள் மைண்ட். இப்படியும் சில சிறக்கிறாங்க. அப்பா ஏன் இப்படி என்ன கண்ட்ரோல் பண்றாரு, ஏன் இப்படி எனக்கு புத்தி சொல்றாரு, ஏன் இப்படி எல்லாம் கண்டிக்கிறாரு, ஏன் இப்படி எல்லாம் விசாரிக்கிறாரு? தம்பி என்ன நினைக்கிறான், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பா தலைவர்றாரு, டூ மச்சா போறாரு, டூ மச்சா போறாரு. எப்படி ரெண்டு படம் பாக்குறது, இப்ப ரெண்டு படம் மாசத்துல, இன்னொரு மாசம் போனா மூன்று படம் டவுலர், அதுக்கப்புறம் ஒருக்கா டிஸ்கோ. இவர் எப்படி எல்லாம் போனாரு எனக்கு தெரியல, நான் அப்படி கற்பனை பண்ண. சரி அப்ப சொல்லியாச்சு, அப்ப நான் போறேன். தகப்பனு சொல்றாரு, புத்தி சொல்லி பாக்குறாரு, என்ன செய்யறது? தான் எடுத்த முடிவிலே தம்பி அடி எடுத்து வைக்கிறார். எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு சூக்கசெல்லாம் எடுத்துட்டு போறார். எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊட்டிக்கு போனாங்கன்னு தெரியாது, எந்த குட்டிலையும் எந்த குட்டிலும் கிடையாது. சரி இப்ப பார்த்தா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை வந்தானே அவரை கூட்டிட்டு வராது, இவரை கூட்டிட்டு வராது, இப்ப எல்லாரும் சூழ்ந்திருக்காங்க நண்பர்கள். சில இந்த தம்பிக்கு அப்பாட பிரச்சனை இருப்பாங்க, நண்பர்களுடைய பிரச்சனை அதிகமா தேவைப்படுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கையில பணம் இருக்கு, எங்கும் போகலாம், எங்கும் வரலாம், எப்பவும் வரலாம், போகலாம். ஒருவரும் கேட்கறதுக்கு இப்ப ஒருத்தனும் இல்ல. இதுதான் சந்தோஷம், அதுதான் வாழ்வு. நாட்கள் நகருது, தம்பி எல்லாரும் போனாரு, செய்யக்கூடாத எல்லாம் செஞ்சாரு, போகக்கூடாதெல்லாம் போனாரு, அதை பார்த்தாரு, இதை பார்த்தாரு, இதை செய்தாரு, அதை செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவரது கையில் இருந்த பணமும் செலவழிஞ்சு ஆஸ்தியும் போய் நான் சொல்றது போல நண்பர்களும் போயிட்டாரு. சரி இப்ப இருக்கிறார் ஒரு நாள் சனி இருந்து யோசிக்கிறார் தம்பி. ஐயோ பக்தாவோட நான் இருக்கேன், எனக்கு ஒரு குறைவு, தேவையானது எல்லாம் இருக்கு, ஆனா இன்றைக்கோ நான் குறைவுபட்டு போயேன். அது மட்டுமா, சாப்பிடுறதுக்கு கூட வழிதான், தண்டிகள் தண்டிகள் சின்னுகிற தவிடு கூட கிடைக்கல, அவைகளால் கூட தன் பசிய ஆற்ற ஆசையாக இருந்தான். ஆசையா இருந்த கட்சியில் பண்டிகை இவனுக்கு பண்டிகை தவிடு கூட இவர்களுக்கு மூலம் வண்டி நின்றுவார் போராடுறான் பண்டிகளோட. பந்தியோடு பந்தியாய் மாறிவிட்டான். எங்க இருந்தோ இப்ப எங்க வந்துட்டான், எங்க இருந்தோ எங்க வந்துட்டான். இப்படி பந்தியோடு பந்தியாக இருக்கும் போது அவன் யோசிக்கிறான். சில பேருக்கு இப்படி இப்படியான ஒரு சூழ்நிலை போக்குதான் புத்தி தெளிந்து பாரு. எல்லாம் நலமாக இருக்கும் போது என்னதான் சில பேருக்கு புத்தி சொல்லும். பாஸ்டர் கூப்பிட்டானே எங்களுக்கு தெரியும், அந்த பிறகு கூப்பிட்டா தெரியும் என்ன சொல்லுவாங்க, யாரு வீட்டை மட்டுமா இவங்க வீட்டை வந்தா இது தெரியுமாங்க, எதைத்தான் சொல்லுவாங்க. கடவுளை பிடித்தான் கழிப்பாங்க, வேற ஒன்று பற்றி கழிக்க மாட்டாங்க. இப்பாங்க வீட்டை கூப்பிடாதா, என்னதான் சிலருக்கு புத்தி சொன்னாலும் இன்னும் சில பேர் இருப்பாங்க, சொன்ன போது சொல்ல சொல்ல ஓ ஓ ஓ ஒன்று கேட்பாங்க. ஆனா வெளியில போகும்போது குப்பா ஆ உள்ளத்துல அயில் வெளியில ஒரு பாவனை உள்ளே வேறே நோக்கம். அதான் எது சொல்லுவேன் நால்வரும் ஐயோ என் போதகரை சொல்லினால் மறுத்தேன். எங்கு இருந்தவனுக்கு எங்கு வந்துட்டு காரணம் தம்பிக்குள்ள ஏற்பட்ட விபரீதமான விருப்பங்கள். தம்பியோடு பன்றியால் கிடக்கிற அன்பு தகப்பனின் அர்ப்பணிப்பில் இருந்தவன் குறைவில்லாமல் வாழ்ந்தோம். ஆனா இன்றைக்கோ தம்பி போகிறோம் அவர்கள் திரும்ப தவிட்டினாலே தன் பசியாக்க ஆசையா இருந்தார். அப்படித்தான் யோசிக்கிறான் மனதில் சொல்ற உட்கார்ந்து யோசித்து 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 சொல்றான். என் வீட்டுக்கா வீட்டுல என் தகப்பன் வீட்டுல எத்தனை வேலைக்காரர்கள் பூர்த்தியா சாப்பிடுறாங்களே, நான் என் தகப்பனுடைய பிள்ளை இல்லவா இப்படி நான் இருக்கிறேனே. புத்தி வெளியுது தனக்குள்ள அப்படியே சொல்லி புத்தியுள்ள மகன் எழுந்தான். சில பேருக்கு எழும்பவே விருப்பம் இன்னும் பந்தி போலவே இருக்கிறார். இன்னும் அந்த பாப வாழ்க்கையை விட்டுவிட மனம் இல்லை. இன்னும் அந்த பழைய வாழ்க்கையை விட்டுவிட மனம் இல்லை. அப்படியே கிடக்க அதே வாழ்க்கை அதே வாழ்க்கை என்னதான் பிரசங்கம் பண்ணு, எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணு, எத்தனை செய்தி எனக்கு அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்கிறார்கள். ஆனால் தங்கள் கிரியைகளாலே மறுதளிக்கிறார்கள். விசுவாசம் இருந்தாலும் தோணு தோணும் அந்த வாழ்க்கையை கவனித்து பார்த்தா இவரா யோசிக்கிறார். கிரியைகளினாலே வாழ்க்கை இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம் விசுவாசிக்கும் சொல்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினாலே நம்முடைய வாழ்க்கையினாலே அவரை மறுதளிக்கிறோம் என்று இருக்கிறோம். உள்ளும் ஆண்டவர் அருவருக்கிறவர். லெட் அஸ் ரிபென்ட். யோசிக்கிறார், யோசித்து யோசித்து தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி எழுந்து தகப்பன் வீட்டை நோக்கி நடந்து போறார். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவன் சூடத்தில் வரும்போது தகப்ப கண்டுபிடிச்சிட்டான். நான் கற்பனை ஒண்ணி பார்க்கிறேன், இத்தனை நாள் ஆயிட்டு முதல் விட்டது போல இந்த மகன் அவரை முடியலாம் வித்தியாசமா இருக்குது கலர் கலரா இருக்கு, அங்க அரவாசி ஒட்டி இங்க அரவாசி ஒட்டி உடுப்புல எங்க மகளை எங்க பார்த்து அன்றைக்கு அவனை நான் உடத்தை கூட்டிட்டு போது கொஞ்சம் இங்க ஒட்டி இங்க ஒட்டினா அவன் என் மகளை என்ன பார்த்தேன் அவன் போக்கு கப்புத்தா இருக்க நான் என்னத்தான் உள்ளகப்படுத்துறேன். கோசம் மாத்திரத்துல ஆட்களே கப்புத்தா இருக்கு அதான் அந்த ஸ்டைல். சூரத்துல வர அலங்கோலம் சண்டியோடு இருந்தா மாற இல்லையா, மாளிகையிலிருந்து வரல் சண்டி கூட்டத்திலிருந்து வர்றான். நாக்கம் அந்த உடுப்பு அந்த கோலம் மற்றவர்கள் அவனை அடையாளம் காண முடியும், அவன் பாபம் காண முடியும். அவங்க நடைய வருஷம் முடிச்சிருக்கான். சூரத்துல வரும்போது கொஞ்சம் சிந்திங்க யோசிங்க, தூரமாய் போனவன் தன்னை விட்டு தூரமாய் போனவன் தூரத்துல வரும்போது தகப்பனுக்கு தெரியுமா, சரி அவன் தான் வீட்டை விட்டு போனோம், ஆஸ்திய கெடுத்தான் பொருளை கெடுத்தான் எல்லாத்தையும் கெடுத்த மாத்திரமே என் பேரையும் கெடுத்துட்டான். போனவன் பட்டு வாங்க அனுபவிச்சு பார்க்க வர வந்து கால உலக எனக்கு தகப்பன் இருக்கேன். இதுதான் நாம் தேவனுடைய அன்பு அறியத்தை ரியலைஸ் பண்ண அவன் என்னதான் தேவன் ஒரு மனுஷனை பார்க்கிற விதமாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ளும் அண்டர்ஸ்டாண்ட். தேவன் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறாரோ அப்படி நாம் பார்க்க கற்றுக்கொள்ளும். ஐயா என்னதான் பன்றி போல வாழ்ந்திருந்தாலும் சூரத்தில் வரும்போது ஏற்றுக்கொள்ள இங்க சிலபர் வேலை செய்தவங்க சொல்லி இந்த குதிரை வண்டி பண்ண வழிய வேலை செஞ்சு சொல்லி சொல்றதை நான் கேட்டிருக்கேன். பயங்கரம் பயணிக்கிறேன் நான் உழைக்க நல்ல வேலை தான் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சோம்பறியா வீட்டுல படுத்துருக்கேன் பாக்க. எப்படியாவது நான் உழைக்கிறது உழைப்பு உழைப்பு தண்ண கடினமா உழைப்பு எல்லாத்தையும் சகித்து உழைக்கும் பாராட்டப்படுவோம். நாட்டப்படுக்குது உடுப்பெல்லாம் அலங்கோலம் பல பேர் அப்படி இருக்கலாம். ஆனா தகப்பனுக்கு அவனுக்கு எப்படி தகுந்தாலும் நான் முதல் பிள்ளை பிள்ளை மகன் ஆச்சுது அவன் என்ன கோலத்தில் இருந்தாலும் அந்த தகப்போடைய அன்பு வாரு அது ஒன்றையும் பொருட்படுத்தல. அப்படியே போய் அவர் இருந்த பிரகாரமாக அப்படியே போய் எடுத்தார் அணைத்துக் கொண்டார். தஸ்மின் அவனை தன் இதயத்திலே ஏற்றுக் கொண்டார் அணைத்துக் கொண்டார். ஏனென்றால் அவனை தன் இதயத்திலே ஏற்றுக் கொண்டார். இன்றைக்கு சிலர் அணைத்துக் கொள்வார்கள் இதயத்திலே ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள். அல்ல அவங்க சொல்லணும் சாரி கேட்டு போய் கட்டிப்பிடிச்சு வாய்க்கு வாய் ஒத்திருக்கும் அது இருபத்துக்கு இருந்து ஒத்திருக்க அதான் சொல்லுவாங்க சில பேர் கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. ஆனா உள்ளத்துலயோ என்ன செய்யறது சேர்த்துக்கு வந்துட்டோம் கை கொடுக்கணும் விசாரிக்கணும் கதைக்கணும் சிரிக்கணும் கட்டி பிடிக்கணும் கொஞ்சணும் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை ரைட். அப்படி செய்ய அவர் என்னதான் அலங்கூலமாக வாழ்ந்திருந்தாலும் தான் தேறி கெடுத்திருந்தாலும் கலங்கப்படுத்தி இருந்தாலும் சுன்மார்க்கமாக ஜீவித்திருந்தாலும் ஆசியெல்லாம் அழித்து போட்டாலும் எல்லாவற்றையும் கெடுத்துக் கொண்டாலும் செய்யக்கூடாது செஞ்சாலும் அவன் மனம் திரும்பின போதோ அதற்கு அடையாளமாக எழுந்தான் நடந்து வந்தான் தகப்பன் நோக்கி. நான் உங்க சொல்றது கேளுங்க நான் தான் ஒருவன் செஞ்ச பாவத்தை அப்படி செஞ்சுட்டான் எப்படி செஞ்சான் இவன் மன்னிக்கப்பட மாட்டான் குடும்பம் ஒரு படிவே பரவாயில்ல வரவே மாட்டான். இப்படிதான் நாம் எத்தனை பேரை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்க தெரியுமா நம்ம மனசு. தேவன் செய்ய வேண்டிய வேலை நாம் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்பு கொள்ளாது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அலங்கோலங்கள் இருக்குதுங்க. நீங்களும் நானும் மனம் திரும்பவும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனால் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். அவர் அப்படி இவர் அப்படி இவர் பரலோகம் வரமாட்டாரு இவர் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு இவர் இப்படியான ஆள் அவர் அப்படியான ஆள் இவர் ஊழியம் செய்யறது தகுதியான ஆள் இல்ல இவர் அதுக்கு தகுதி இப்படிய காரியங்கள் நமக்கு நாம் நியாயம் தீர்த்து வச்சுக்கணும் மனசுல தெரியுமா. ஆனா ஆண்டவர் நான் சொல்லுங்க தேவன் எப்படி மனுஷரை பார்க்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் பாதிக்க கற்றுக்கொள்ளும் அதுதான் தெய்வீக சாயல் நான் சொல்ற தெய்வ சாய் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவனுடைய அன்பு பாரு விசுவாச ஆமிசனம் சக்தி அடைத்தார் இதயத்தை ஏற்றுக்கொண்டார். அவன் தீர்மானம் பண்ணான் பாவ வாழ்க்கையில மனம் திரும்பினான் சாப்பிடத்துல போவதென்றான் வேறு ஒரு இடத்திலும் சொல்லிவிட்டான் இருதயத்திலே சொன்னான் எழுந்தான் நடந்தான். நான் சொல்றேன் ஒருவன் எப்படிப்பட்ட பாவம் என்றாலும் மனம் திரும்புதலை தேவன் கனம் பண்ணுவராக இருக்கும். மெய்யான மனம் திரும்புதலை தேவன் கனம் பண்ணுவார். இந்த மெய்யான மனம் திரும்புதலை தேவன் ஒருவர் தான் நூறு விதமாக உணர முடியும். இப்ப ஒருவர் வந்து நான் மனம் திரும்பிருக்கேன் பாவத்து விட்டு ஏசு கிறிஸ்துவ சொந்த லட்சம் ஆயிட்டு புது ஜாத சனப்பட என்ன செய்யறோம் நானும் தரமாட்ட ஒரு வருஷமாக சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் ஆண்டவர் விட்டு தூரமா போயிருக்கிறார்கள். ஒரு மாதம் சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சத்துருக்களை ஏற்றிருக்கிறார்கள். அவ இந்த காரியத்திலே நாம் நூறு வீதம் நியாயத்திருக்கவும் முடியாது நிதானிக்கவும் முடியாது. எவ்வளவு பண்ண முடியும் வாழ்க்கையை பார்க்க முடியும் மன திரும்பல வைத்து நாம் யாசை கொடுக்கணும் இதுக்கு நாம் நினைக்கிறோம். ஆனால் மெய்யான நம்ம நம்ம ஏமாத்தலாம் ஆனா ஆண்டவரை ஏமாற்ற முடியும். ஹலோ நம்ம ஏமாத்தலாம் ஆண்டவரை இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றா சொல்லிட்டு போடு நான் செய்யறதான் செய்யும் நான் இப்படிதான் இருப்பேன் நாம என்ன செய்யறது ஆண்டவருடைய நாமத்துல நாம அவர் சொல்ற புத்தி மதிய கேட்காவிட்டான் அவர் தேவன் தான் கடை கொடுக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் நம்புறேன். அவங்களோட எண்ணம் என்ன, டைரக்டா ஆண்டவர் வந்து இறங்கி என்ன பார்த்து சொல்லணும், மகனே நீ செய்யறது தப்பு, மகளே மனம் திரும்ப சொன்னாதான் அவங்க மனம் திரும்ப ஆயிடணும். சில பேர் கனவுல ஆண்டவர் வரணும், வெள்ள உடுப்போட சாடியும் வச்சுட்டு ஒரு தடியும் வச்சு வந்த அவளு கனவு சொன்னாதான் அவருக்கு மனம் திரும்பார். இந்த கனவியே எதிர்பார்க்கிறவங்க தெரியுமா, இப்படி ஒரு கனவு வராதா, வெள்ள உடுப்புல ஆண்டவர் வரணும், ஆடுகளோட ஆண்டு வரணும், தடியோட வரணும், சேட்டை பார்த்து மகனே மகளேன்னு சொல்லணும், தெரியுமா ஜெபம் பண்ணும் போது எனக்கு அப்படி ஏதாவது நடக்கணும், இப்படி ஏதாவது இருக்கணும், ஒளி உணர்வுகளை எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்கள் தெரியுமா, அப்படி ஜெபிக்கவெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போகணும். ஏன் அப்படி, ஏன் அது நமக்கு, ஏன் அது நமக்கு, இவன் உள்ள தன்னை வாழ்க்கையில மனம் திரும்பினா தீர்மானம் பண்ணினா நடந்து வந்தா தேவன் அவருடைய மனம் திரும்பலை பார்த்தா அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஒரு கதை சொன்னார், மனசுல கதை, ஒரு மகன் ஒரு செல்வந்தமான தகப்பனுக்கு, அவரும் தகப்பனை விட்டு சிஸ்டம் போல வாழ்ந்து மனம் போல ஜீவித்து தகப்பன ஆசையை தான் அடித்து தகப்பட்ட பேரை நான் கெடுத்துட்டான். இப்ப யோசித்தா நான் என் தகப்பட திரும்பி போனால் அவரை இதை ஏற்றுக்கொள்வாரோ. ஆகவே என்ன செய்ய தெரியும், ஒரு நபுடத்தை சொல்லி அனுப்பின, அப்பா நான் உமக்கு துரோகம் பண்ணிட்டேன், தூரமா போயிட்டேன், இப்ப நான் மனம் திரும்புறேன், உங்களை திரும்பி வர நான் திரும்பப்படுறேன், அப்படி நான் வரும்போது நீங்க என்னை ஏற்றுக்கொள்வதா இருந்தால் நம்ம வெளியிலே நம்ம உச்சத்தில் நிற்கிறே பெரிய மரம், அதுல ஒரு வெள்ள துணியை தூக்கி வச்சிருக்கேன், அந்த மரத்துல ஒரு வெள்ள துணியை தூக்கி வச்சிருக்கேன், நான் அதுல வருவேன், அந்த மரத்துல அந்த வெள்ள துணி இருந்தா அப்பா என்ன மன்னிச்சிட்டாரு, நீங்க என்ன ஏற்றுக்கொண்டீங்க அடையாளம், நான் உள்ள வந்து உங்கள்ட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதனால வந்து தகப்பிடத்துல உங்க மகன் இப்படி சொன்னாரு, தகப்பிடன்னு செய்தா தெரியுமா, எனக்கு ஆசையா இருக்குங்களா, ஆச்சரியம் தெரியுமா, தகப்பன் என்ன செய்ய தெரியுமா, அவன் ஒரு துணியைத்தான் என் மரத்துல தூக்கி வச்சிருந்தாங்க, தகப்பனும் மரம் முழுக்க உள்ள துணியை நிறுத்தி விட்டா இருப்பாரு, மகம் மாறான் தூர பாக்கலாம், அப்பாட அன்பு எவ்வளவு பெரிய, இத விட்டு நான் தூரமா போனேன், அப்பாட அன்பை விட்டு இந்த உலக அன்புதான் பெருசென்று உழன்றேன், தந்தி போல உழன்றேன், பயங்கரமாய் வாழ்ந்தேன், இஷ்டம் போல ஜீவித்தேன், பாவத்துல பிறந்தேன், மற்றவங்களுக்கு வழியில தெரியாது என்ற தனிப்பட்ட வாழ்க்கை, நல்லவன் போல இருந்தேன், மற்றவங்களுக்கு நல்லவன் போல காட்டிக்கொண்டேன், ஆனால் அவருடைய அந்தரங்கமும் அசுத்தமா இருக்கிறது, அலங்கோணமான வாழ்க்கை, திருப்பி வந்தா வார மரத்தை பார்க்க புரியலாம் நரம்பி இருக்கு, ஓடி வார நடந்து வந்தவன் ஓடி வார சாப்பிட்டு பார்க்க சொல்றேன், வஸ்திரத்தை மாற்றி சாப்பிட்டு சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு போடு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுப்புங்கள், நான் சொல்றது கேளுங்க, ஒருவேளை நாமும் ஆண்டவரை பாட்டு பாடலாம், சூத்திரம் பண்ணலாம், ஈவன் ஜெபம் பண்ணலாம், இன்னும் மறுபடியும் ஒளிவும் செய்யலாம், ஆனா நான் சொல்றேன், நாம் மனதான தேவனோடு தூரமா இருக்கலாம், நம்முடைய மனம் வேறொன்றையோ இதையோ அதிகமாக குருங்கு, ஆண்டவரை விட்டுட்டு தான் கடவுள் எனக்காக மறுத்த நம்பர், ஆனா இந்த மனமும் இந்த உலகத்துக்கு அடுத்த சில காரியங்களையே அதிகமாக குருங்கு, செவ்வந்த போனாலும் அதுதான் இந்த எல்லாத்தையும் ஆளுகை செய்யுது, எப்படிதான் நான் சபைக்கு வந்து பார்த்து பாடினாலும் எனக்கு அந்த நினைவுகள் தான் எனக்குள்ள வருது, எனக்கு ஆண்டவருக்கு பாட்டு பாடுறத பார்க்க நான் விரும்புகிற அந்த காரியங்களை செய்வது எனக்கு சந்தோஷம் போல தோணுது, கிளுகளும் பாருங்க, மனம் மனதாலத்தோர். இந்த குமாரன் முதல்ல மனதால தூரமான மகன், முதலாவது உறவுல தூரமான உள்ளத்துல தூரமான, இரண்டாவது உறவுல தூரமான, மூணாவது உரிமையிலும் தூரமான. இந்த தூரமானது பக்தத்தை குறிக்கும், அதாவது துன்மார்க்கத்தை குறிக்கும். தகப்பனோடு இருந்தோம், சாப்பாடு பிரச்சனத்தை அனுபவித்தோம், ஆனால் இந்த உலக காரியங்கள் அவனுக்குள்ளே ஊடுருவில் போதோ தகப்பனுடைய அன்பை மறந்து தேவனுடைய அன்பிலும் பார்க்க இந்த உலகம் தருகிற சிற்றின்பங்கள் தீய பழக்கங்கள் பணம் பொருள் கட்டங்கள் கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் புகழ் பெருமை இவைகளுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய அன்பு விட்டு தூரமாய் போவீர்களா? என கருமையானவர்களே, உன்னோட மனசாட்சி உனக்கு தெரியும், உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மேபி வி ஆர் சிட்டிங் ஹியர் ரைட் நவ், நாம் இங்கு இருந்தால் நாம் தகப்பனோடு தான் இருக்கிறோமா? சொல்லிக்கு பாரு, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை சுத்தித்தான் சொல்றதா? நான் தேவனுக்கு ஏற்றபடிதான் நான் வாழ்கிறேனா? உண்மையா நான் இயேசுவனை இதயத்தில் நேசிக்கிறேனா? ஒருவேளை நான் சொல்றேன், ஜீசஸ் ஐ லவ் யூ, எவ்ரிபடி கேன் சே லைக் தட். இட் இஸ் சோ சிம்பிள். நாவால இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன் எல்லாருமே சொல்ல முடியுது. ஆனால் வாழ்க்கையில நான் இயேசுவை நேசிக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவை நேசிக்கிறதை காட்டுறேன். எத்தனை காரியங்களுக்கு நான் உலகாரிக்கு நான் இடம் கொடுத்து ஆண்டவர் அன்பை மறந்துட்டு நான் பாடுறேன் சோம் பண்றேன், இதுவுமோ வேற எங்கேயோ தங்கி இருக்கு, வேறதையோ நாடுது, வேறதையோ தேடுது, வேறதையோ விரும்புது, வேற எதுக்கோ முதலிடம் கொடுத்துக்குது. உன் தேவனாய கட்டட உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு மனதோடு முழு பலத்தோடும் அன்புகள். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, ஒரு சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்கிறது உறவு, அன்பு. தேவன் நம்மை அன்பு வைத்து தன் சொந்த குமாரனை நமக்காக தந்ததுதான் கிறிஸ்தவம். நான் பாய் காவியாக வாழ்ந்தேன், பண்டிகள் பண்டிகோடு பண்டிக பண்டிகள் பண்டிகை போல வாழ்ந்தேன், காவியாக வாழ்ந்தேன், மனம் போல வாழ்ந்தேன், இஷ்டம் போல வாழ்ந்தேன். ஆனா தேவன் என் அன்பு கொண்டு தன் குமாரனை எனக்காய் தந்து என்னை பிள்ளையாக ஏற்றுக் கொண்டார். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சு காத்திருக்கிறேன், புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியர் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு உலக காரியங்களை அல்ல முதலிடம், தேவனுக்கு முதலிடம். பழைய நண்பர்கள் எல்லாரும் பார்த்தாங்க, ஒரு நாள் எங்க தங்க கூடாத, ஏன் இப்ப போற நெல்லு கேட்ட உறவு சரியான கேட்ட அண்ணாட மகன் கூட நண்பா கேட்டேன், ஒரு நாள் கூடாது. முதலாவது தேவோட ராஜ்யம். இரவு 11 ஒளிக்கு நான் 8 காலம் வந்து சேர்ந்தேன். நான் இதை சொல்றேன், ஏன் அறிவாங்க சொந்தாட்டங்கள் அனைவரும் வரலாம், உறவுகள் தேவை. உள்ளத்துல தனிப்பட்டதுக்கு போகலாம், எத்தனை பேர் அப்படி நான் செய்யறேன், எத்தனையோ காரியங்கள் செய்யறேன், கட்டாயம் போகணும், கட்டாயிக்கணும், கட்டாயம் நிக்கணும். ஆனா நீங்களும் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா உள்ளத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஆமேசன் நாம் தேவனோடு இருக்கிற போல இருக்கலாம், ஆனா தேவனோட தூரமா இருக்கலாம், அது நமக்கு தான் தெரியும். ஒருவேளை இருக்கு, நீங்க யாராவது ஆண்டவரை பாருங்க, சோத்திரம் பண்ணலாம். ஒருவர் இந்த குமாரில போல நீங்க உள்ளத்துல சவப்பதி விட்டு தூரமா போறதா செய்ய சம்பா கேட்க. Your father is waiting for your coming. Your eternal father is waiting for your true repentance. உன்னுடைய உண்மையான மனம் திரும்புதலுக்காக உன் பரம தகப்பன் காத்திருக்கிறார். பாவ வாழ்க்கை போதும், உலகத்தோடு வாழ்ந்தது போதும், உன் தகப்பன் காத்திருக்கிறார். நீ எப்படித்தான் வாழ்ந்திருந்தாலும் உன்னுடைய மெய்யான மனம் திரும்புதலை தேவன் கருப்பள்ளி உன்னையும் அனைத்தவும் உயர்த்தவும் தேவன் ஆயத்தமா இருக்க உயர்ந்த வஸ்திரம் காத்திருக்கிறது. ஹலோ, தண்டியோட வண்டி போல வாழ்ந்திருக்கிற அந்த அசுத்த ஆடைகளை களைந்து விட்டு மெய்யாக மனம் திரும்பி தவக்கத்தில் வருவங்களுக்கு உயர்ந்த வஸ்திரம் காத்திருக்கிறது. மட்டுமில்ல, உன்னத ஸ்தானமும் காத்திருக்கிறது. பாருங்க, அவ்வளவு ஆமோசனம் போதும். இந்த உலகம் தருகிற பொருள், செல்வம், செல்வாக்கு, சிற்றின்பங்கள், கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள், இவங்களுக்கு இடம் கொடுத்தது போதும். என கருமானவர்களே, நிறுத்துங்க. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எதுவரைக்கும் நாம் செய்வோம்? நம்முடைய அந்தரங்கங்களில் காணப்படுற அலங்கோலங்களை விட்டு உண்மையாக மனம் திரும்புவோம். பரலோக தகப்பன் உங்களோட வருகைக்காக காத்திருக்கிறான். உன்னுடைய மனம் திரும்புவதற்காக, மெய்யான மனம் திரும்புவதற்காக, உன்னுடைய முன்னின் வருகைக்காய் உன் பரம தகப்பன் காத்திருக்க. ஒருவேளை உலகம் உன்னை பார்த்து நண்பர்களுடைய உறவினர்கள் பார்த்து உன்னை எப்படிலாம் சொல்லிக் கொண்ட, நீ அப்படி செய்தவன், இப்படி செய்தவன் என்று சொல்லலாம். அதை தேவன் அப்படி சொல்ல ஆயுத்தம் இல்லை. உலகம் ஏதாவது சொல்லட்டும், நமக்கு தேவன் தேவை. ஒரு அலடியா சொன்ன உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளாம போட்டும், தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டாரு. அந்த பெண் பாருங்க, அந்த கையும் மையமாக பிடிபட்ட பெண், உலகம் அவள் சாகுவன் கல்ல வைத்து அவள் வாழ்வன் ஏற்றுக்கொள்கிறேன். கருங்களை அவன் மேல போடுறதுக்கு துணியாது. அவள் வாழட்டும். உலகம் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறது இல்லை. மனுஷன் மோசத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். உலகம் வெளி அழகை தான் தன காலத்து பிறகு ஒரு ஆள் சந்திச்சா, ஓ இல்லையோ அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, வாஸ்தவம். ஆனா தேவன் எத்தனை வருஷத்துக்கு பிறகு நாம் நம்ம பார்த்தாலும் அவருடைய உள் அழகை அவர் ரசிக்கிறார், விரும்புகிறார். சரி, ஒரு ஆண்டு சொன்னார் ராட்ட சாட்டமான உருவம், ஓஹோ இவரைத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். தானப்பா, ஆனா இன்னும் நீ சரியா பார்க்க பழகல. பார், நீ பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கறது இல்ல. கொஞ்சம் யோசி, நீ உருவத்தை பார்த்து இடை போடுற, நானும் உள்ளத்தை பார்த்து இடை போடுறேன். ஏன்னா உலகத்துக்கும் தேவனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம், உலகம் வெளியில் ஆற்றுல வச்சு உடனே கணக்கு போன அப்படி இப்படி. ஆனா தேவனும் உள்ளான இருக்கத்தை பார்த்து கணக்கு போடுற. நம் தேவன் நல்லவர். ஆமிசன் Your father is, your eternal father is waiting for your coming. Brother, sister, come, repent. He is waiting for you. In the Vilay Kumar, if you are a man, 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 if you are a man. One way, if you are a man, 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 அதனால ஏற்பட போற விளைவுகள் உன்னால ஈடு செய்ய முடியாது. உப்பாவு வாழ்க்கையில நீ நிகழ்த்திருக்கத்தான் விரும்புவாயான, அதனால் உடைய வாழ்க்கையில ஏற்பட போற விளைவுகள் நஷ்டத்துக்கு, நஷ்டத்தை உன்னால ஈடு செய்ய முடியாது. நான் சொல்றது மனதில் வைக்கணும். தேவன் அன்பான், சரி நாமே சொன்ன நாம் அவர் அன்பு கூறும். சரி, ஒரு ஆமை சொல்லு, எல்லாரும் வச்ச ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஏசு ஜீவிக்கிறார். ரைட், இப்ப நேரம் போயிடு. சுருக்கமாக நான் ஆறு காரியம் கற்றுன்னு சொல்லுவேன். ஹவு வி கேன் லவ் அவர் காட். தேவன் அன்பா எனக்கு கற்றுதா பாத்துட்டோமே. இப்ப நாம் எப்படி தேவனை அன்பு கூறுறது இல்லையா? எப்ப தேவன் அன்பா கட்டுறது? நாம் முழு இருக்கத்தோடும் தேவனா கத்துறதுல அன்பு கூறுவாயா? அடுத்த கேள்வி நம்ம எப்படி நான் ஆண்டவருக்கு அனுப்புகின்ற உலகத்திலே எத்தனை பேர் சொல்றாங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், சீக்கிரம் ஓட்டுறேன், நல்ல ஜீசன் உடுப்பு போடுறேன், கட்டி குத்துறேன், வீட்டை படம் வச்சிருக்கேன், மோடி கொடுக்குறேன், லைட் போடுறேன், கொண்டாடுறேன், அது செஞ்சுக்கிறேன். நோ, அவர்கள் எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறது. வேணும் எப்படி தேவனை நேசிக்கிறது நம்ம கட்டுத்தரும். சீக்கிரமா நான் பார்க்க போறோம் எப்படி நாம் ஆண்டவத்தில் அனுப்ப போறோம். ரைட், வாசிங்க ஒன்று ஜோமான் 2:15, சீக்கிரம் 1 ஜோமான் 2:15, ஒன்று ஜோமான் 2:15.
உலகத்திலும்
உலகத்திலும் வாசிங்க சரிதான்,
உலகத்திலும்
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும், ஹலோ என்று கவனிங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன், இந்த ஒருவன் யார் தெரியுமா, உலகத்தில் இருக்கவன் நீங்களும் தான். இது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுற பரமான மொழியை மற்றவர்களுக்கு அல்ல. ரைட், ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறது என்று சொல்லுகிற ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவர்கள் என்ன இல்லையா, பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் கண்களில் மாமிசத்தில் ஜீவனத்தில் பெறும் இவர்கள் என்னவா அழிந்து ஒழிந்து போ. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நம்ம கூட என்ன இதாவது அன்பு இல்லை. எத்தனை பேர் தெரியுமா ஆண்டவர்கள் அன்பு கூட உலகத்தில் அன்பு கூட ஆண்டவர் நேசிக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் இந்த மீன் டைம் அதே நேரத்தில் உலகத்தை அதுவாக கடிகால் சொல்றது, உலகத்தில் அன்பு கொண்டால் அவரத்திலே கிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவருக்கு பிதாவின் அன்பு இல்லை. எதை கருமையானவர்களே, எதை கேட்கிற எல்லாருக்கும் தேவ சரீரத்தை நான் சொல்லிக் கொண்டதோடு நீங்களும் நானும் தேவனத்தில் அன்பு கூட கற்றுக்கொள்வோம், அதிலே நாம் வளருவோம், பெறுவோம். உலகத்திலே அன்பு கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் என்னதான் அன்பு கூர்ந்தாலும் ஒன்றும் உன்னோடு என்னோடும் கூட வரப்போறதே இல்லை. விலங்கினர் ஆமுக நாம் பட்டம் பதவி பணம் பொருள் புகழ் இவைகள் எல்லாம் என்னோடு கூட வரப்போறதே. சிசோஜி ஆமி சொல்லுவாங்க, எதை செய்கிறாயோ அதுதான் உன்னோடு கூட வரும். அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் விதி அவனவனுடைய கிரியைக்கு அவனவன் எனக்கு தேவனுக்காக எதையெல்லாம் செய்கிறாரோ அதுக்குரிய பலன் அவன் கூட வர்றது. ஆமே சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வருகிறார். அவருடைய கிரியை கேட்ட பலன் சீக்கிரமா வர்றது. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இஸ்ரேல் நடக்கிற பிரச்சனை யுத்தம், இன்னைக்கு ரஷ்யா சொல்லிருக்கு 72 மணித்தாலும் இஸ்ரேல் யுத்தம் நிறுத்தம் செய்யும் யூஎன் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் அதை நிராகரிச்சு. You don't know what will happen tomorrow. I am thinking about that. Right? If you end up by Murimu, we will tell you. So, we are doing it. If you don't know what to do, you don't know what to do. 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 Philippines, Indonesia, you don't know what to do. 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 செல்வம் சொத்து வீடுகளை விழுந்து இடம் மாறி போயிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம நாட்டில் ஏற்பட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து ஜனங்கள் எல்லாம் இடம் பெயர்கிறார்கள். ஒரு தடவை எத்தனை தலைவர்கள் இடம் பெயர்ந்து கொண்டிருக்கார்கள். பிரச்சனை, யுத்தங்கள், காலகாலமாக சேர்த்து வச்ச கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்படுகிறது, அங்கே யாழ்ப்பாணத்தில் உடைக்கப்படுகிறது. நான் வரும்போது ஒண்ணு கொண்டு வந்தது இல்லை, போகும்போது ஒன்று கொண்டு. ஆனால் இன்றைக்கு உலக ஜனங்கள் அங்கேதான் நிலை கொண்டிருக்க, நான் கட்டினது, நான் சேர்த்தது. என் ஆத்மாவே நீ இழைப்பார். ஒரு ஆண்டு சொன்னாரு, மதிகேடலே இன்றைக்கு உடைய ஜீவன் உணவு எடுத்துக் கொள்ளப்படும். நீ நம்பியிருக்கிறதெல்லாம் உனக்கு என்ன செய்யும் உலகினர் ஆமை சொல்லும். அதை உண்மையா சொல்றேன். இன்னைக்கு சூழ்நிலை உலகம் நம்ம சுற்றி இருக்கிற காரியம் எல்லாவற்றையுமாவது பார்த்து உண்மையாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூட கற்றுக்கொள்ள. நீங்கள் இந்த காலத்தில் நிதானியாமல் போனது என்ன என்று இயேசு ஒரு கடந்த சீடர்களை கழிந்து கொண்டார். நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ற அளவுக்கு நிதானிக்கும் தேவ பிள்ளை. நம்முடைய ஆண்டவரோட வருகை சீக்கிரமா இருக்கு. நம்மனால் நம்ம சொல்லு சாபே ஆண்டத்தில் நாம் அன்பு கூறணும் இருந்தால் உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. இரண்டாவது சீக்கிரம் பாருங்க, ஒன்னு ஜோவான் 2:5 படிங்க. 1 ஜோவான் 2:5
அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம்.
சரி, அது 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 இதுல 5:3 படிங்க. 5:3 சீக்கிரம்
நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம்.
நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சொன்னால் நாம் என்ன சொல்லணும்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுறோம். இதனை கவனிங்க, நீங்களும் நானும் எந்த அளவுக்கு கற்பனைகளை கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆண்டவருக்கு அன்பு கூறுறோம். ஹலோ, என்ன கவனி, நாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அது இல்ல கணக்கு. ரைட், அது இந்த தேவனுக்கு உண்டான காரியம். நீங்கள் நானும் எந்த அளவுக்கு கற்பனைகளை கை கொள்கிறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோம் அந்த அளவுக்கு தான் நாம் தேவனுக்கு அன்பு கூறுறோம். சில பேர் நாம சில கட்டையில இருக்குமா பிடிச்சுக்கணும், சில பேர் சில கட்டையில பிளெக்சிபிளா இருக்கும், சில காரியங்களும் தூக்கி பிடிப்போம். மறுபக்கத்துல நாம் எத்தனை காரியங்களும் ஓரமா போயிடக்கூடாது. சத்தியத்துல சமமா இருக்கு. ஆமைப்பு நாம் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆட்டத்துல அன்பு கொள்ளா இருக்கும். இதை யாத்திராமம் 20:1-6 20 செங்குமாண்டல் 10 கட்டளைகள் இன்னைக்கு அந்த ஆறு சாமி வசந்த கொண்டு வந்தார். பத்து கட்டளை அந்த கலண்டர் கொண்டு கொடுங்க. 10 கட்டளை அது ஆண்ட என்ன சொல்ற தெரியுமா? உன் தேவநாயகன் கட்டிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளையின்படி நீ வாழ்வாயினால் 1000 தலைமுறைக்கும் நான் உனக்கு இரக்கம் செய்வேன்.
என்னிடத்தில்
அன்பு கூர்ந்து
கற்பனைகளை
கை கொள்வதற்கு
1000 தலைமுறைக்கும்
இரக்கம் செய்வார். அதுக்கு முதல் வசனத்திற்கு வாசிங்க சீக்கிரம்.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ
முதல் வசனம் 5 வசனம்
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை
பிதாக்களுடைய அக்கிரமத்தில்
பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை
மட்டும் 4 தலைமுறை வரைக்கும்
விசாரிக்கிறவர்.
என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இஷ்டம் போல வாழ்கிறவரிடத்தில் 3-4 தலைமுறை வரைக்கும் எனக்கு வர விசாரிப்பார். ஆகவே நான் சொல்றேன், அன்பான பெற்றோரு, ஒரு பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மட்டும் விளங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைத்திருப்போம். சாபம் அநியாயமாய் சேர்க்கிற சொத்துகள், அநியாயமாய் சேர்க்கிற பணங்கள் சேர்க்கிறோம். ஆனால் அவைகளோ தேவனுடைய ஆசீர்வாதம். தாயும் தகப்பனும் கவனமா இருக்கும். நாம் செய்கிற தப்பு நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். 3-4 தரம்